வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப நாசா வந்து 1000க்கும் மேற்பட்ட கோள்களை கண்டுபிடிச்சிருக்கிறதாக சமீபத்தில் அறிவிச்சிருக்கு இல்லையா?
ஆமா.
என்ன மாதிரியான கோள்கள், எப்படி கண்டுபிடிச்சாங்கிற விவரத்தை சொல்லுங்களேன்.
கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்ற ஒரு தொலைநோக்கி கெப்லர் என்ற விண்கலத்தில் இணைக்கப்பட்டு கடந்த பல ஆண்டுகளாக, அதாவது 2009 தொடக்கம் விண்வெளியை வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கெப்லர் மிஷன் என்பது நாசா டிஸ்கவரி புரோகிராம் என்ற நாசாவின் விண்வெளி ஆய்வின் ஒரு அங்கமாகும். விண்வெளியில் சூரியனை ஒத்த வேறு கோள்கள் அல்லது நட்சத்திரங்கள் பல இருக்கின்றன. இவற்றை வலம் வந்து கொண்டிருக்கும் உயிர்கள் வாழ தகுதியான கிரகங்களை அடையாளம் காண்பதுதான் கெப்லர் திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்று கொள்ள முடியும். கெப்லர் விண்கலம் இப்போது 1284 கிரகங்களை கண்டுபிடித்திருக்கிறது என்று நாசாவின் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அசோசியேட் ரிசர்ச் ஸ்காலர் டிமோட்டி மோர்டன் அண்மையில் அறிவித்தார். இந்த 1284 என்ற எண்ணிக்கை இதுவரை கெப்லர் கண்டுபிடித்துள்ள சிறிய மற்றும் பெரிய கிரகங்களின் எண்ணிக்கையை பொறுத்தளவில் 2 மடங்காகும். விண்வெளியில் ஹேபிட்டபிள் ஜோன் என்று உயிர்கள் வாழக்கூடிய ஒரு வலயம் இருக்கிறது. இந்த வலயத்தில் பல நூற்றுக்கணக்கான கோள்கள் இருக்கின்றன. சூரியனில் இருந்து பூமி ஒளியையும் வெப்பத்தையும் பெறுவது போல, சூரியனை ஒத்த நட்சத்திரங்களில் இருந்து இந்த கோள்கள் ஒளியையும் வெப்பத்தையும் பெறுகின்றன. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள அளவு தொலைவு இந்த கிரகங்களுக்கும் இவற்றுக்கு நடுநாயகமாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கும் இருந்தால், அங்கு உயிர்கள் வாழக்கூடிய அல்லது உருவாகக்கூடிய சூழல் இருப்பதாக கருதப்படும். ஒளி தரும் நட்சத்திரத்துக்கு மிக அருகில் இருந்தால் அதன் வெப்பம் தாங்காது, கோள்களில் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. அதே போலவே மிக தொலைவில் இருந்தால் அந்த கோள்களில் நீர் பனிப்பாறையாகவே இருக்கும் என்பதால் அங்கும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஆனால் தற்போது கெப்லர் கண்டுபிடித்துள்ள புதிய கோள்கள் பல ஹேபிட்டபிள் ஜோன் என்ற உயிர்கள் வாழக்கூடிய வலயத்தில் அமைந்துள்ளதால், இந்த யூனிவர்ஸ் என்ற பிரபஞ்சத்தில் நாம் தனியானவர்கள் அல்ல, வேறு கோள்களில் உயிரினங்கள் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை விஞ்ஞானிகளுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ரைசு,
சரி, இப்ப வந்து பல கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் பல கிரகங்கள் உள்ளன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தா கூட, நம்ம வாழ்ற பூமியை ஒத்த கிரகங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு படுதா என்ன?
கெப்லர் பூமியை ஒத்த உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகங்களை தான் தேடுகிறது என்று முதலில் நாம் பார்த்தோம். பூமியை ஒத்த கிரகங்களின் முதல் லட்சணம் என்று பார்க்கும் போது, அதன் மேற்பரப்பில் தண்ணீர் திரவ நிலையில் காணப்பட வேண்டும். பூமியை விட 1.5 மடங்கு அளவில் பெரியதாகவோ அல்லது பூமியின் அளவு உள்ளதாகவோ இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அதன் மேற்பரப்பில் பாறைகள் படர்ந்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு கணிப்பீடு. இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிரகங்களுள் 9 கிரகங்கள் உயிர்கள் வாழக்கூடிய ஹேபிட்டபிள் ஜோன் என்ற வலயத்துக்குள் வருவதாகவும், இந்த கிரகங்களில் உயிர்கள் இருக்கக்கூடிய அல்லது உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இந்த 9 கிரகங்களும் ஏறக்குறைய பூமியை ஒத்த அளவு உள்ளவையாக இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கணிப்புகள் மிக சிக்கலானதும் பெருமளவு கால விரயத்தை ஏற்படுத்துவையாகவுமே இருக்கின்றன. கெப்லர் தொலைநோக்கியால் மாத்திரம் இந்த பணியை செய்ய முடியாது. பூமியில் நிலையாக நிறுவப்பட்டுள்ள தொலைநோக்கி நிலையங்கள் பல இணைந்தே தரவுகளை சேகரிக்கின்றன. கிரகங்களின் விஸ்தீரணம், அளவு என்பன ரேடியல் வெலோசிட்டி என்ற முறையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு கணிக்கப்படுகிறது. இதற்கான பொருட்செலவு மிக அதிகம் என்பதோடு, ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்ற குழப்பமான தரவுகளையும் இம்போஸ்டர் சினரியோஸ் என்ற ஒன்றை இன்னொன்றாக காட்டும் தவறுகளும் ஏற்படக்கூடும் என்பதால், பிளானட் அதாவது ஒரு பிளானட்டை அல்லது ஒரு கோளை அல்லது கிரகம் போல தோன்றும் ஒன்றை அது கிரகமே அல்ல என்ற நிலை கூட பின்னர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆகவே இவை கிரகங்கள் தான் என்பதை நிரூபிக்க மேலும் தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள் தேவைப்படுகிறது.
சரி, இப்படியான ஆராய்ச்சிக்கெல்லாம் எவ்வளவு காலம் பிடிக்கும், எவ்வளவு நாட்கள் ஆகும்?
உயிர்கள் வாழக்கூடிய அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிரகங்கள் எவை என்ற கேள்விக்கு இதுவரை யாரிடமும் பதில் இல்லை. இதற்கான விடையை தேடுவதுதான் ஆஸ்ட்ரோனாமி என்ற வானியல் அல்லது வானவியல் என்ற விஞ்ஞானத்தின் பிரதான இலக்காக இருக்கிறது. நாசா கெப்லரை விட சக்தி வாய்ந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை 2018 விண்வெளிக்கு அனுப்ப இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வைட் ஃபீல்டு இன்ஃப்ராரெட் சர்வே டெலஸ்கோப் WFIRST என்ற மற்றொரு சக்தி மிக்க தொலைநோக்கியை 2020 அனுப்ப இருக்கிறது. இவற்றை தவிரவும் கிரவுண்ட் பேஸ்டு 30 மீட்டர் டெலஸ்கோப் பூமியில் நிலையாக நிறுவப்பட இருக்கும் தொலைநோக்கி நிலையம் ஒன்றையும் நாசா 2020 நிறுவ இருக்கிறது. அத்தோடு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜயன்ட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒன்றை 2030 விண்வெளிக்கு நாசா அனுப்ப இருக்கிறது. கெப்லர் 2017 உடன் தனது பணியை முடித்துக் கொள்ளும். இது அடுத்த 15 வருடங்களுக்குள் கூட முடித்துக் கொள்ள முடியாத ஆராய்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் ரைசல். ஆகவே இதற்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியவில்லை.
அப்படி பார்த்தா இன்னும் புதிய புதிய கிரகங்கள் கண்டுபிடிப்பு நடந்துகிட்டே இருக்கும், தொடரும் நினைக்கிறேன் இல்லையா?
நிச்சயமாக.
மிக்க நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.